துதி மகிமை என்றும் இயேசுவுக்கு செலுத்திடுவோம். அல்லேலூயா துதி மகிமை என்றும் இயேசுவுக்கு செலுத்திடுவோம். அல்லேலூயா 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 உண்மையை வெளிப்படுத்தும் தூய ஆவியார் வரும்போது என்னை பற்றி சான்று பகர்வார். நீங்களும் சான்று பகர்வீர்கள். அல்லேலூயா துதி மகிமை என்றும் இயேசுவுக்கு செலுத்திடுவோம். அல்லேலூயா துதி மகிமை என்றும் இயேசுவுக்கு செலுத்திடுவோம். அல்லேலூயா 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 அல்லேலூயா.
ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக.
உம் ஆன்மாவோடும் இருப்பாராக.
மத்தேயு எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம்.
ஆண்டவரே மாட்சி உமக்கே.
அதிகாரம் 10 இறை வார்த்தைகள் 26-33 முடிய. இயேசு தம் சீடர்களை நோக்கி கூறியது, உடலை மட்டும் கொள்பவர்களுக்கு அஞ்ச வேண்டாம். ஏனெனில் வெளிப்படாதவாறு மூடப்பட்டிருப்பது ஒன்றுமில்லை, அறிய முடியாதவாறு மறைந்திருப்பதும் ஒன்றுமில்லை. நான் உங்களுக்கு இருளில் சொல்வதை நீங்கள் ஒளியில் கூறுங்கள். காதோடு காதாய் கேட்பதை வீட்டின் மேல் தளத்திலிருந்து அறிவியுங்கள். ஆன்மாவை கொள்ள இயலாமல் உடலை மட்டும் கொள்பவர்களுக்கு அஞ்ச வேண்டாம். ஆன்மாவையும் உடலையும் நரகத்தில் அழிக்க வல்லவருக்கே அஞ்சுங்கள். காசுக்கு 2 சிட்டுக்குருவிகள் விற்பதில்லையாம், எனினும் அவற்றுள் ஒன்று கூட உங்கள் தந்தையின் விருப்பமின்றி தரையில் விழாது. உங்கள் தலைமுடியெல்லாம் எண்ணப்பட்டிருக்கின்றது. சிட்டுக்குருவிகள் பலவற்றை விட நீங்கள் மேலானவர்கள், எனவே அஞ்சாதீர்கள். மக்கள் முன்னிலையில் என்னை ஏற்றுக்கொள்பவரை விண்ணுலகில் இருக்கும் என் தந்தையின் முன்னிலையில் நானும் ஏற்றுக்கொள்வேன். மக்கள் முன்னிலையில் என்னை மறுதளிப்பவர் எவரையும் விண்ணுலகில் இருக்கிற என் தந்தையின் முன்னிலையில் நானும் மறுதளிப்பேன்.
இது ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே உமக்கு புகழ்.
ஆண்டவருக்குள் பிரியமான அன்பு சகோதர சகோதரிகளே, தருமையான நாளில் உங்கள் அனைவரையும் இந்த மகிழ்ச்சியான இறை சிந்தனையின் நேரத்தில் சந்திப்பதில் பெரு மகிழ்ச்சி அடைகிறோம். ஆண்டவருடைய பிள்ளைகள் ஒரு ஆத்மா பயணம், அதை தான் அடிக்கடி சொல்லிக்கிட்டே இருக்கிறேன். ஒரு ஆன்மீக பயணத்தில் இருக்கிறீங்க. இன்றைக்கு கூட நம்முடைய இறை செய்திகள் எல்லாம் ஒரு ஆன்மாவின் தேடல், இதை குறித்து நம்மை சிந்திக்க அழைக்கிறது. ஒரு ஆன்மாவின் தேடல். நம்ம எல்லாம் சின்ன பிள்ளைகளுக்கெல்லாம் சிறு பிள்ளையை அவங்க இருக்கிற போது ஜெபிக்க சொல்லிக் கொடுக்குறோம். அவங்கள ஜெபிக்க வைக்கிறோம். டெய்லி அவங்க ஜெபிச்சோன்னையும் அவங்க ஜெபிக்கிறாங்களான்னு பார்த்துருந்துட்டு நிறைய பேர் நாம் என்ன செய்கிறோம், தூங்கிடுவோம். ப்ரைஸ் த லார்ட். பிள்ளைங்க ஜெபிக்கிறாங்க, பிள்ளைங்க ஜெபிக்கிறாங்களோ எந்திரி முழங்கால் போடு செவம் பண் அப்படி சொல்லிவிட்டு எல்லாம் வெரி குட், அதெல்லாம் செய்யணும் கண்டிப்பாக. எல்லாம் செஞ்சுட்டு செவம் பண்ணிட்டீங்களா, ரைட், எல்லாம் தூங்குங்க, அப்புறம் நம்ம படுத்து தூங்கிறது, நம்ம ஜெபிக்கணும். அப்போ ஆத்மாங்கிறது வந்து குழந்தைகளுக்கு மட்டும் இல்லை, பெரியவங்களுக்கு மட்டும் இல்லை, வயசானவங்களுக்கு மட்டும் இல்லை, எல்லாத்துக்கும் இருக்குது. குழந்தைகள்லாம் ரொம்ப ஷார்ப்பாக இருப்பாங்க. சில வீடுகளில் பிள்ளைங்க பார்ப்பாங்க, அப்பா நம்மளை சவம் பண்ண சொல்கிறாரு, அவர் சவம் பண்ணுறதே இல்லை. அம்மா செபிக்க சொல்லுது, அம்மா சவம் பண்ண மாட்டேங்குது. அதனால் என்ன செய்கிறாங்க, அவங்க ஒரு நாள் செய்கிற மாதிரி செய்வாங்க, அப்புறம் தூங்கிடுவாங்க. அப்போ பெற்றோர்கள் என்ன செய்யணும்னா, பிள்ளைகளுக்கு முன்பாக நம்ம ஜெபித்து காட்டணும். இயேசுசாமி ஜெபிச்சு சீடர்கள் பார்த்தாங்களே, அப்போ உங்கள் வீட்டில் பிள்ளைகள் அப்பா கை வைத்து ஜெபிக்கிறத பார்த்தா, அம்மா கை வைத்து ஜெபிக்கிறத பார்த்தாக்க பிள்ளைங்க செய்யாமல் இருப்பாங்களா? இதை தான் நம்ம சிறிய சிறிய விஷயங்கள் தான், ஆனால் அதெல்லாம் நம்ம இழந்துட்டோம். வெக்கம் வருது. ஜெபிக்கணும், கையை உயர்த்து ஜெபிக்கணுன்னா வெக்கம் வருது. கொஞ்சம் யோசிச்சு பார்க்கணும், எப்படின்னு எனக்கு வெக்கம் வருது. அடுத்தவங்கக்கிட்ட கை நீட்டி நம்ம கடன் வாங்கும் போது வெக்கம் வரல. ஒரு இலவசமாக பொருள் கொடுக்குறாங்க, ஓடி போய் அதை வாங்கிட்டு வரும்போது நமக்கு வெக்கம் வரல. எங்கள் வீட்டில் எனக்கு இவ்வளோ பிரச்சனை இருக்குதுன்னு நம்ம அடுத்தவங்ககிட்ட சொல்கிறதுக்கு வெக்கம் வரல. டாக்டர்கிட்ட போய் எனக்கு இங்கே வலிக்குது உடம்புலாம் இந்த மாதிரி பிரச்சனை இருக்குதுன்னு சொல்கிறதுக்கு நமக்கு வெக்கம் வரல. பாருங்கள், நம்மளுடைய உடல் சார்ந்த உலகத்தில் நமக்கு எதை செய்கிறதுக்கும் வெக்கமே வரல. ஆனால் ஆண்டவருக்கு முன்னாடி கையை தூக்கணுன்னா மட்டும் வெக்கம் வரும். ப்ரைஸ் தி லார்ட். அதுதான் என்னன்னு பார்க்கணும். அதுக்குள்ளே இருக்கக்கூடிய அந்த வேதனையான காரியங்கள், அதுதான் ஆண்டவருடைய அந்த இரக்கத்தை நம்ம பெற முடியாதபடி நம்ம என்ன செய்து அது அப்படியே முடக்கி வைக்குது. அதனால தான் நம்ம சொல்லிகிட்டு இருக்கிறோம், ஆண்டவருடைய கிருபைக்குள்ளாக நம்ம என்றென்றைக்கும் தங்கும்படியாக. ஆண்டவருடைய இரக்கத்துக்குள்ளே நம்ம தங்கணும் அப்படின்னா ஆண்டவருடைய அபிஷேகம் நமக்குள்ளே தங்கி இருக்கும். நாம் இருக்கணும்னு ஆசைப்படணும், அப்போ தான் ஆண்டவர் நமக்குள்ளே இருப்பார். சின்ன பிள்ளைங்களெல்லாம் நம்ம வந்து மிரட்டுறனாமல் நம்ம ஆத்மாவையும் நம்ம என்ன செய்யணும், கட்டுப்பாட்டுக்குள்ளே வைக்கணும். ஒரு வீட்டில் எப்போதுமே ஜபம் சொல்லிட்டு தான் சாப்பிடுவாங்களாம். அந்த வீட்டில் இருக்கிற குட்டி பிள்ளை ஒன்று ஜபத்துக்கு வரல, சாப்பாட்டுக்கு நேராக வந்துருச்சு. உடனே அப்பா அம்மா எல்லாம் சொன்னாங்களாம், நீங்கள் ஜபம் பண்ணாமல் சாப்பிடக்கூடாது அப்படி சொல்லிட்டாங்க. நல்லா ஜபம் சொல்லிட்டு தான் சாப்பிட்ணும்னு சொல்லி எல்லோரும் சுற்றி நின்று அப்படி பார்த்துக்கிட்டு இருந்தாங்களாம். அந்த பிள்ளை அழகாக பைபிளில் ஒரு இறைவசனத்தை எடுத்துச்சான். திருப்பாடல் 23:5 எடுத்துச்சான். சொன்னிச்சான், ஆண்டவரே, என்னுடைய எதிரிகளின் கண் முன்னே எனக்கு ஒரு விருந்தினை ஏற்பாடு செய்திருக்கிறீர். என் தலையில் நறுமண தைலம் பூசியிருக்கிறீர். என் பாத்திரம் நிரம்பி வழிகிறது அப்படின்னுச்சான். பிள்ளைங்களாம் ரொம்ப கிளவர். அதனால் பிள்ளைகள்டெல்லாம் நம்ம ஜாக்கிரதையாக தான் இருக்கணும். குட்டி பிள்ளைகள்லாம் சும்மா நினைக்கக்கூடாது, தே ஆர் வெரி கிளவர். அவங்களாம் இன்றைக்கி ஃபோன் பண்ணி சொல்கிறாங்க, ஃபாதர் நீங்கள் பூச வைக்கிறீங்க. ஒரு பையன் சொல்கிறான், நான் மறுபடி கேட்குறேன் ஃபாதர் அப்படிங்கிறான். வெளி தேசத்தில் இருக்கிறாங்க, வெளிநாட்டில். காலையில் ஃபோன் பண்ணியிருந்தாங்க. அந்த பையன் சொல்கிறான், நான் கில்பர்ட் மெர்வின் அப்படி பேர் சொன்னாங்க. ஆமாம், நான் மறுபடி கேட்போம் ஃபாதர் அப்படின்னா. இதெல்லாம் எப்படி அவங்க கேட்குறாங்க, எதுக்கு கேட்குறாங்கன்னு தெரில. இப்போல்லாம் எல்லோரும் தமனா திரிஷா நயன்தாரா அப்படி பார்த்துக்கிட்டு இருக்கிற நேரத்தில் இந்த முசரக்கட்டையை திருப்பி பார்க்குறேன்னு ஒரு பிள்ளை சொல்லும்போது எனக்கே ஆச்சரியமாக தான் இருக்குது. ப்ரைஸ் தி லார்ட். நிறைய நேரம் நான் பிரசங்கம் வைக்கும் போது கேட்பேன், ஆத்மா வீட்டில் வச்சுட்டு வந்தவங்களாம் ப்ரைஸ் தி லார்ட் சொல்லுங்கள் அப்படின்னு சொன்னோன்னா அங்கே 50 பேர் சொல்லுவாங்க ப்ரைஸ் தி லார்ட் அப்படின்னு. ஆத்மாவை வீட்டில் வச்சுட்டு வந்துடுவாங்க. அதனால் தெய்வ பிள்ளைகளை ஆத்மா வீட்டிலலாம் வைக்க முடியாது. ஆத்மா நம்மக்கிட்ட இருக்கும் இல்லைன்னா நம்மக்கிட்ட இருக்காது, அவ்வளோதான். ரெண்டே இடம் தான், எங்கேயோ கிடக்கும் அது. அதனால தான் இன்றைக்கி பாருங்கள், ஆண்டவருடைய அந்த இறை வார்த்தை நமக்கு ஒரு பெரிய எச்சரிக்கையை உள்ள வச்சிருக்குது. சுற்றிலும் ஒரே திகில் என்று பலரும் பேசிக்கொள்கிறார். பழி சுமத்துங்கள், அவன் மேல் பழி சுமத்துவோம் அப்படின்னு சொல்லி இறைவாக்கினருக்கு எதிராக பேசுகிறாங்க. அதுதான் அந்த இறைவாக்கினர் வேதனையை கொட்டுறார். அப்படி கொட்டிட்டு அவர் என்ன சொல்கிறார், என் கூட இருக்கிறவர் எவ்வளோ பெரியவர் தெரியுமா, அவர் படைகளின் ஆண்டவர், நேர்மையாளரை சோதித்து அறிபவரும். இதுதான் புரிதலுங்க. நல்லவங்களெல்லாம் கடவுள் ஏன் இப்படி சோதிக்கிறாரு அப்படின்னு நீ கேட்டீங்கன்னா இந்த எரேமியா சொல்கிறார் பதில். நல்லவங்களை சோதி, நல்லவன்ற எப்படி இது கண்டுபிடிக்கிறது? ஒரு பையன் நல்லா படிப்பாளி எப்படி கண்டுபிடிக்கிறது? பரீட்சை வச்சு அவனுக்கு டெஸ்ட் வச்சு அவனுக்கு மார்க் பார்க்கணும். 10ஆம் கிளாஸ் பரீட்சை இல்லை, ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இது வருஷம் வச்சுக்கிட்டே இருந்தால் நல்லா இருக்குமா? ஒரு நல்ல பாட்டுக்காரர்னு பிரதர் நம்ம இன்ப பிரதரை சொல்கிறோன்னா எப்படி கண்டுபிடிக்கணும்? அவரை பாட சொல்லி பார்க்கணும். அது மாதிரி பிள்ளைகளை திறமையை வெளிப்படுத்தி பார்க்கும்போது தான், ஓ இவர் நல்லா பாடுறாங்க, நல்லா பேசுகிறாங்க. அப்போ பாருங்கள், ஆண்டவருடைய அந்த வார்த்தையை சொல்லுது பாருங்கள், நேர்மையாளரை சோதித்தறிபவரும் உள்ளுணர்வுகளையும் இதய சிந்தனைகளையும் அறிபவரும் நீரே. நீர் என் எதிரிகளை பழி வாங்குவதை நாம் காண வேண்டும். அவருடைய வேதனை எவ்வளோ தூரம் இருக்குது பார்த்தீங்களா? ஒரு நாள் நானும் அப்படி தான் ஜெபம் பண்ணிகிட்டே இருந்தேன். இதே மாதிரி தான் என் வாழ்க்கையில் ஒரு பெரிய கவலைக்கு எனக்கு ஏற்படுத்தின ஒருவரை குறித்து பாரத்தோடு ஜெபம் பண்ணிகிட்டு இருந்தேன். அப்போ நான் சொன்னேன், நான் ஆண்டவரே அந்த நபருடைய இறுதி முடிவை என் கண்ணால் காண வேண்டும். அப்போனா எவ்வளோ கடினமான மனசு எனக்கு இருந்திருக்கு பார்த்தீங்களா? ஆண்டவரே ஒவ்வொரு தரையும் ஜெபம் பண்ண சொல்லுவேன், அவங்களோட இறுதி முடிவை நான் பார்க்கணும். ஐ மஸ்ட் சி த பர்சன்ஸ் எண்ட் அப்படின்னு. ஒரு நாள் ஆண்டவர் கேட்டார், உன் எண்டில் உன் முடிவை பார்க்க முடியுமான்னு முதல்ல பாரு அப்படின்னா. தயவுசெய்து அப்புறம் அவனால் புரிஞ்சுக்கொண்டேன் நான், அப்படி ஜெபிக்கக்கூடாது. ஆண்டவர் சொல்லித்தருவார், நீ வந்து மன்னிக்கிற மகனாக ஜெபிக்கிறியா இல்லை ஒரு வெறுப்போடு ஜெபிக்கிறியா?
அப்போ நான் விட்டுட்டேன் அதுலேருந்து, ஓகே ஐ லீவ் இட் டு யூ அப்படின்னு. அதே போல் அந்த வேதனையை வைக்கிறார் இறைவாக்கினார், பள்ளி வாங்க தான் நான் பார்க்கணும் அப்படின்ட்டு. அப்போ பாருங்கள், இந்த அப்படியே நச்செய்தி வாசகத்துக்குள்ளே வந்தீங்கனாக்க, அதில் ஆண்டவர் ஒரு அழகான சொல்கிறார் ஒரு விஷயத்தை, வெளிப்படாதவாறு மூடப்பட்டிருப்பது ஒன்றுமில்லை, அறிய முடியாதவாறு மறைந்திருப்பது ஒன்றுமில்லை. எல்லாத்தையும் கடவுள் வெளிப்படுத்தி பேசிட்டாருங்க. இப்போ நம்ம அறிய வேண்டியது நம்மளுடைய கடமை, அவ்வளோதான். அது எப்படி அறியறது? வேதத்தை படிக்கணும். அதுக்கு தான் சொல்கிறோம் வேதம் வெளிச்சம். வேதத்தில் உள்ள அதிசயம் அனைத்தும் நன்கு புரியும்படி தேவனே எனது கண்களையே தினமும் திறந்தருளும். டெய்லி கடவுள் நம்ம கண்ணை திறக்கணும், நீங்கள் ஜெபிக்கணும், ஆண்டவரே இந்த பைபிளை திறக்க போகிறோம், என் கண்ணை திறங்க அப்படின்னு நம்ம ஜெபிக்கணும். ஒருத்தர் போய் ஒருத்தர் சொல்கிறார், தூக்கமே வரமாட்டேங்குதுப்பா ராத்திரியில், என்னன்னா ரொம்ப கஷ்டப்பட்டேன், பைபிள் எடுத்து ஒரு அரை மணி நேரம் படி நல்லா தூங்குவேன் அப்படிங்கிறான். டேய், பைபிள் படித்தா தூக்கம் வருது. அப்போ பாருங்கள், நம்ம எந்த மாதிரி காரியங்களுக்கு பைபிளை யூஸ் பண்ணுறது சொல்லி கொடுக்குறோம், தூங்குறதுக்கா? அப்போ கண்களை திறக்கணும். ஆண்டவர் திறக்கிறார், நிறைய பேருக்கு திறக்கிறார். நீங்கள் எல்லாம் சாட்சியாக வந்துக்கிட்டு இருக்கிறீங்க. இவ்வளோ நாள் இல்லாமல் இல்லை, உள்ளுக்கு இருந்துச்சு. இப்போ நாங்கள் ஒன்றும் புதுசாலாம் வைக்கல. ஆல்ரெடி உங்களுடைய குருக்கள் என்னென்ன உங்கள்கிட்ட போட்டு வச்சுருந்தாங்களோ அதெல்லாம் நாங்கள் என்ன செய்கிறோம், தூசி தட்டி வெளியில் எடுக்கிறோம், அவ்வளோதான். நீங்கள் அப்படியே வெளியில் வரீங்க. இப்போது நீங்கள் ஆண்டவரை துதிக்கணும். அதுக்கு தான் நாங்கள் அடிக்கடி உங்களுக்கு இறைப்பு கழிச்சி அது இதெல்லாம் யூடியூப்பில் போட்டு வர்றோம். அதெல்லாம் பார்க்கும்போது சும்மா வேடிக்கை பார்க்கக்கூடாது, ஆண்டவரை துதிக்கணும். சில பேர் சொல்கிறாங்க, நான் கடவுளை நான் கும்பிட்றேன், அது மனசில் இருக்குது எனக்கு, நான் வெளியிலலாம் காட்ட மாட்டேன். அந்த அன்பு நாசமாய் போகும். பிரைஸெல்லாம் ஒரு அம்மா ஒரு குழந்தைய அன்பு செய்கிறாங்கன்னா அன்பை காட்டணும். அன்பை காட்ட தெரியாமல் என் பிள்ளைய படுக்க வச்சுக்கிட்டு, ஒரு குழந்தை பிள்ளைய குட்டி பிள்ளைய படுக்க வச்சுட்டு ஒரு அம்மா கையை கட்டிக்கிட்டு, அன்பு மகனே நான் உன்னை எப்படியெல்லாம் அன்பு செய்கிறேன்னு தெரியுமா, நான் உன்னை அவ்வளவு அதிகமாக அன்பு செய்கிறேன் அப்பா அப்படி சொல்லிக்கிட்டே இருந்தால் அந்த அம்மா நல்ல அம்மாவா? எவனா வந்து பார்த்தான்னா என்ன செய்வான்? தேவ பிள்ளைகளே, அந்த தாய் அந்த குழந்தைய தூக்கணும், பால் கொடுக்கணும், கட்டி அரவணைக்கணும், கொஞ்சணும், குளிப்பாட்டணும், எல்லாம் செய்யணும் தேவ பிள்ளைகளை. அப்போது நம்ம அன்பு வெளிப்படுத்தப்படலை அப்படின்னா அது கடவுள்கிட்ட கூட அது ஒத்துக்காது. கடவுள் வெளிப்படுத்தாமல் அன்பை வச்சுட்டு இருந்தார்னா இன்றைக்கி நான் இங்கே நிற்க நின்றுக்க மாட்டேன். உண்மையாக சொல்கிறேன் நான், என் தேவன் எங்கேயோ இருந்து கொண்டு நான் தான் உன் கடவுள்னு எங்கிட்டேருந்து பேசிக்கிட்டு இருந்தாருனா நான் இந்த இடத்துல நின்றுக்கவே மாட்டேன். என் தேவன் அப்படிப்பட்டவர் அல்ல. இறங்கி வந்து தன்னுடைய அன்பை இந்த உலகத்தில் வெளிப்படுத்தி, இந்த உலகத்தில் என்னோடு வாழ்ந்து, கல்வாரி மலையில் ஏற வேண்டிய அந்த நேரம் வந்த பொழுது ஏறி அவர் கரங்களை விரித்து, அவர் விரித்து கொடுத்தார். எவனை இழுக்கலாம் முடியாது, அவரை கட்டாயம்லாம் படுத்தலை, அவரே விரித்து கொடுத்து ஏதோ தன்னுடைய இரத்தத்தை சிந்தி அவர் சொன்னார், மகனே இம்மட்டுமாய் நான் உன்னை அன்பு செய்கிறேன். அதனால தான் இங்கே நிற்கிறோம், அதனால தான் நீங்கள் அங்கே உட்கார்ந்துருக்கிறீங்க. கிறிஸ்துவுக்கு சான்று பகிர்கிற பிள்ளைகளாக நீங்கள் இருப்பதனுடைய காரணம் அதுதான். தேவ பிள்ளைகள் உணர்ந்து கொள்ளும். அதனால தான் ஆண்டவருடைய வார்த்தை சொல்லப்பட்டிருக்கிறது, உங்களுக்கு இருளில் சொல்வதை நீங்கள் ஒளியில் கூறுங்கள். நீங்கள் போய் சொல்லுங்கள் வெளியில், ஆன்மான்னு ஒன்று இருக்குது அப்படின்றத சொல்லுங்கள். இன்றைக்கி ஆன்மாவை குறித்த தேடல் வேணும் நமக்கு. இன்றைக்கி அந்த ஆன்மா இருக்குதான்னு தெரியாத அநேகம் பேர் நம்ம வாழ்ந்துட்டுருக்குறோம். ஆன்மா இருக்குது எல்லாம் தெரியுது, ஆனால் ஆன்மா எந்த நிலையில் இருக்கிறதுங்கிறது அறிய முடியாமல், நான் வயிற்றில் புண்ணு இருந்தால் வாய் நாறுன்னு சொல்லுவாங்க, வாய் வாடடிக்கும் வயிற்றில் புண்ணு இருந்துச்சுன்னு. அதே போல் ஆத்மா புண்ணாக இருந்துச்சுன்னா, ஆத்மா சரியில்லைன்னா அவங்க வாயில் வெளிப்படும், வார்த்தையில். அதைத்தான் வேதம் சொல்லுது, உள்ளத்து நின்று வாயிலிருந்து வெளிப்படும், உள்ளத்து நிறைவே வாய் பேசும். அப்போ அவங்க பேசுகிற பேச்சு எப்போ பார்த்தாலும், இப்போ சொல்கிற விதம் வேணால் பாலிஷ்டாக இருக்கலாம், ஆனால் சொல்கிற கண்டென்ட் என்னன்னு பார்த்திங்கன்னா, எவனையாவது குழியில் தள்ளுறதா இருக்கும், யாரையாவது அசிங்கப்படுத்துகிறதா இருக்கும், அங்கே யாராவது கீழே உளுந்துட்டது அதை பெருமையாக வந்து சொல்கிறதா இருக்கும். பாருங்கள், அடுத்தவர்களுடைய அழிவை குறித்து அதுதான் எரேமியா இறைவாக்கினா சொல்கிறாரு, எல்லோருடைய ஆன்மாவும் அவன் நான் இறைவாக்கு உரைச்சிருக்கிறேன், நான் இறைவாக்கினேன் என்பதை அறிய முடியாதபடி அவர்களுடைய ஆன்மாவெல்லாம் படுகுழியில் கிடக்குதே. அதனால தான் அவர் சொல்கிறார், எதிரிகள்னால் யார்? ஆண்டவருடைய இறைவாக்கினர், இறைவாக்கு உரைத்த அந்த இறைவாக்குகளுக்கு எதிராய் நின்றவர்கள், எதிராய் நின்றவர்கள். இன்றைக்கி ஆண்டவருடைய பிள்ளைகள் நாம் நம்மளை சோதித்து பார்க்கணும். நான் எங்கே நிற்கிறேன், ஆண்டவருக்குள்ளே தான் நிற்கிறேன்னா, அல்லது ஆண்டவருக்கு எதிராக நிற்கிறேன்னா?
யோசிச்சு பாருங்கள், ஆண்டவருடைய பிள்ளைகள் ஆண்டவருடைய வார்த்தை சொல்லுது பாருங்கள், ஆன்மாவை கொல்ல இயலாமல் உடலை மட்டும் கொள்பவர்களுக்கு அஞ்ச வேண்டாம். ஆன்மாவையும் உடலையும் நரகத்தில் அழிக்க வல்லவருக்கே அஞ்சுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு அழகாக சொல்கிறார். காசுக்கு இரண்டு சிட்டுக்குருவிகள் விற்பதில்லையா? எனினும் அவற்றில் ஒன்று கூட உங்கள் தந்தையின் விருப்பமின்றி தரையில் விழாது. ஆண்டவர் தான் அழகாக சொல்லியிருக்காரு பாருங்களேன், உன்னை எவ்வளோ மேன்மையில் கடவுள் படைச்சிருக்கிறாரு நம்மளெல்லாம் பாருங்களேன். சொல்கிறாரு சாலமன் கூட ஒரு வயல்வெளி பூவை பாரு, சின்ன பூ நம்ம காலில் மிதிச்சுக்கிட்டு தான் நடப்போம், நமக்கு நல்லா பெரிய பெரிய பூவாக இருந்தால் தான் நம்ம எடுத்து வைப்போம், வாசனை இந்த மாதிரிலாம் இருந்தால் தான் பூவை நம்ம கன்சிடர் பண்ணுவோம். ஆனால் வயல்வெளியில் பார்த்தீங்கன்னா ஒரு சிறிய பூ கிடக்குங்க, அந்த பூவை எடுத்து நீங்கள் அப்படியே கொஞ்சம் உத்து பார்த்தீங்கன்னா அதனுடைய பெட்டல்ஸ் அதனுடைய அந்த லீவ்ஸ் ரொம்ப அழகாக இருக்கும், அப்படியே ரொம்ப டைனியாக இருக்கும், ரொம்ப சின்னதாக இருக்கும். அதை நீங்கள் அப்படியே தொட்டிங்கன்னா ரொம்ப ஸ்பரிசம் ரொம்ப சாஃப்டாக இருக்கும். அதை நம்ம கண்டுக்கிறது இல்லை, நாம் மீச்சிட்டு போகிறோம். ஆனால் ஆண்டவர் அதற்கு கூட அவ்வளோ அழகை கொடுத்துருக்கிறாரு. அந்த அழகு எப்படிப்பட்டதுன்னு கம்பேரிங் பண்ணுறாங்க பைபிளில் ஆண்டவர் அப்படின்னா, சாலமன் கூட ஒரு நாளும் அவனுடைய மேன்மையில் அந்த மாதிரி உடுத்தியது இல்லையா. பாருங்கள், கடவுள் வயல்வெளி மலர்களுக்கே இவ்வளோ செய்கிறாருன்னா உனக்கு எவ்வளோ செய்வார், செஞ்சிருக்கிறாரு. ஏன் செஞ்சார்? நம்ம அவருடைய பார்வையில் மிகவும் அற்புதமான பிள்ளைங்க. நாம் தான் என்ன செய்கிறோம், அந்த அற்புதத்தை உணராமல் நம்ம ஆத்மாவை நம்மளே போட்டு மிதித்து அசிங்கப்படுத்தி நாம் வந்து சண்டைகளை போட்டு வீட்டில் சலனங்கள் வேதனைகள் அப்படின்னு அந்த முகத்தெல்லாம் தூக்கி வச்சுக்கிட்டு கோவப்படும் போது கொஞ்சம் மூஞ்ச போய் கண்ணாடியில் பார்க்கணும். நம்ம நிறைய பேர்கிட்ட நான் கேட்பேன், பேய் பார்த்துருக்கிறீங்களா அப்படின்னு கேட்பேன். அவங்களாம் சொல்லுவாங்க, இன்னும் நாங்கள் பார்த்தோம் இல்லை ஃபாதர், போய் கண்ணாடியில் பாரு அப்படின்னு. நம்ம முசரக்கட்டை தான் பேய் மாதிரி இருக்கும். கோவப்படுற போது நீங்கள் நாலு தடவை போய் உங்கள் மூஞ்சி அப்படி வச்சு பாருங்கள் இதில் கண்ணாடியில், அதுக்கப்புறம் கோபமே வராது, நம்ம மூஞ்சி இவ்வளோ கேவலமாக இருக்குதா அப்படின்னு. அப்போ கடவுள் பாருங்கள் நம்மளை எவ்வளோ உயர்ந்த ஒரு அபிஷேகத்துக்குள்ளே படைச்சிருக்கிறாரு. நம்ம சிறிய சிறிய காரியங்களுக்குள்ளே விழுந்து இந்த ஆத்மாவை காண முடியாத ஒரு வேதனைக்குள்ளே நிற்கிறோம். அதை தான் ஆண்டவர் வெறுக்கிறார், ஆண்டவர் வேதனைப்படுறார். நம்ம பிள்ளைகளை இன்னும் காப்பாற்ற அவர் என்ன தான் செய்ய முடியும், எல்லாத்தையும் செஞ்சிட்டார் அவர். அதுதான் வேதம் சொல்லுகிறது பாருங்கள், அந்த இரண்டாவது வாசகத்தில், ஒரு மனிதன் வழியாக பாவம் உலகத்தில் நுழைந்தது, அந்த பாவத்தின் வழியாய் சாவு வந்தது, அதுபோலவே எல்லா மனிதரும் பாவம் செய்ததினால் எல்லா மனிதரையும் சாவு கவ்விக்கொண்டது அப்படின்னு சொல்லிட்டு ஆதாம் முதல் மோசே வரை சட்டம் வந்துச்சு பார்த்தீங்களா, அது வரைக்கும் சொல்கிறாங்க. மோசே வரை இருந்தவர்கள் ஆதாமை போல் கடவுளின் கட்டளையை மீறி பாவம் செய்யவில்லை, எனினும் சாவு அவர்கள் மீது ஆட்சி செலுத்தியது. இதை தான் ஜென்ம பாவத்தினுடைய வேதனைன்னு சொல்கிறோம். அவங்க பாவம் செய்யலை, இருந்தாலும் அவர்கள் மீது சாவு ஆட்சி செலுத்தியது. அந்த சாவினுடைய எல்லையை அறுத்தறிக்க உடைத்தறியத்தான் ஆண்டவர் இயேசு இறங்கி வந்தார். அதனால தான் சொல்கிறாரு, நம்மளுடைய ஆண்டவருடைய வருகை ஆன்மாவினுடைய மீட்புக்கான ஒரு வருகை. அதை நம்ம புரிஞ்சுக்கொள்ளணும். சாலமணி ஞான நூல் சொல்லுது, தங்களை உருவாக்கியவரும் தங்களுக்குள் ஆற்றல் மிக்க ஆன்மாவை புகுத்தியவரும் உயிர் மூச்சை ஊதியவரும் யார் என்று அவர்கள் அறியவில்லை. ஆண்டவரை ஏற்றுக்கொள்ளாதவங்க, ஆண்டவரை ஏமாத்துறவங்க, ஆண்டவரை நான் போகிற போக்கில் ஜெபம் பண்ணிட்டு போயிடுவேன், எனக்கு இப்படியெல்லாம் உட்காந்தியெல்லாம் ஜெபிக்கணும்னு எனக்கு அவசியம் இல்லை, நான் வந்து எஸ் தட் இஸ் அ தெர் இஸ் அ வே இல்லைன்னு நான் சொல்லலை, தெர் இஸ் அ வே. அதாவது நம்ம எல்லாத்தையும் ஜெபமாக மாற்றுங்கன்னு சொல்லுவோம். நீ சமைக்கிறீங்களா, அதை ஜெபமாக மாற்றுங்க. பூச வைக்கிறீங்களா, அதை ஜெபமாக மாற்றுங்க. நான் தபேலா வாசிப்பேன், நான் வாலிப வயசில் இருக்கும்போது தபேலா வாசிப்பேன். அப்போ ஒவ்வொரு அடியும் அடிக்கும் போதும் நான் மனசுக்குள்ளே சொல்லிக்கிட்டே அடிப்பேன், ஒவ்வொரு அடியும் என் ஆண்டவருக்கு மகிமை. ஏன்னா நான் வாயில் பாட முடியாது, குயர் கிளாஸ் பாடுவாங்க. நான் வாசிக்கிற அந்த ஒவ்வொரு சத்தமும் என் ஆண்டவருக்கு மகிமை சேர்க்கணும்னு நினச்சி அடிப்பேன். கை வலிக்கும், இருந்தாலும் அந்த உணர்வோடு அடிப்பேன். அப்போ அந்த வாசிக்கும் போது அதையும் ஜெபமாக மாத்துற ஒரு உணர்வு எனக்குள்ளே இருந்தது. இப்போ நீங்கள் நடந்து போகிறீங்க, அதை ஜெபமாக மாற்றுங்க, எல்லாத்தையும் ஜெபமாக மாற்றலாம். அதுக்காக நான் ஜெபத்தில் உட்கார மாட்டேன் அப்படின்னா நீ பொய்யன், நீ பொய் சொல்கிற, உன்னால் ஜெபிக்கவே முடியலன்னு அர்த்தம். போகிற போக்கில் அப்படி ஹாய் பாய் சொல்லிட்டு போகிறது கடவுளுடைய வழி அல்ல. கடவுள் சொல்கிறாரு, என் காலடியில் மரியாள் உட்கார்றார், அவள் நல்ல பங்கை தெரிந்து கொண்டார். கடவுளுக்கு கொடுக்க வேண்டியதை கொடுத்துட்டு அதுக்கப்புறம் மற்ற நேரம்லாம் நம்ம வேலை செய்யும் போது அதை ஜெபமாக மாற்றலாம். கொடுக்க வேண்டிய அடிப்படை நேரத்தையே கொடுக்காம அவங்கெல்லாம் ஆத்மா அப்படியே தொய்வடைஞ்சு கிடக்கிறவங்க, பிசாசு என்ன செய்து அந்த ஆத்மாவை அது என்ன செய்யுது, மூடி வச்சிருக்கு. அதான் நான் சொல்லுவேன், ஹல்லேலூயாங்கிற வார்த்தையை உங்கள் வாயில் சொல்ல உங்களுக்கு வரலன்னா உன் ஆத்மாவை பிசாசு பிடிச்சிருக்குன்னு அர்த்தம். தயவுசெய்து நீங்கள் தான் உங்களுக்கு டாக்டர், சாமியார் சொல்ல தான் முடியும். ஐ டோன்ட் அக்யூஸ் யூ, ஐ ஒன்லி சே மை பாயிண்ட். நான் என்னுடைய எண்ணத்தை சொல்கிறேன், நான் அறிஞ்சு கொண்டதை நான் உனக்கு சொல்கிறேன். இப்போ டாக்டர்கிட்ட போகிறீங்க, உடம்பு சரியில்லை, போய் அந்த உடம்பை நீங்கள் அப்படியே டாக்டர்கிட்ட கொடுக்குறீங்க. அவர் ஊசி எடுக்கும் போது, ஹோல்ட் ஆன் டாக்டர், என்ன ஊசி அது, எத்தனை மில்லிகிராம் எடுத்திருக்கிற, கேட்போமா? டாக்டர் சொல்வார், திரும்பு அப்படின்வார். திரும்புன்னா என்ன, பின்னாடி போட போகிறாருன்னு அர்த்தம். நம்ம உடனே இல்லை இல்லை கையில் போடுங்க டாக்டர் சொல்லுவோம். சில நேரத்தில் இல்லை கையிலேயே போட்டுக்கலாம் டாக்டர், கடுக்கும்ப்பா கடுக்கும், கடுக்குன்னா என்ன பெயின் நிறையா இருக்கும், அதனால் பின்னாடி திரும்பு. ஒரு ஒன்றும் செய்ய முடியாது, கழட்டிட்டு காட்ட வேண்டியது தான். அவர் குத்திடுவார், அவர்கிட்ட போய் ஆர்கியூ பண்ண முடியாது. யூ கிவ் யுவர் பாடி. ஆனால் ஆத்மாங்கிற ஒரு உடலுக்கு உள்ளே இருக்கிற அந்த கருப்பொருளுக்கு டாக்டர் யாருன்னா, ஆண்டவர் கூட வந்து ஆத்மாவை இழுத்துட்டு போக மாட்டார். உன்னுடைய ஆத்மாவுக்கு நீ தான் டாக்டர். வேதம் பேசும், குருக்கள் பேசுவாங்க, பெரியவங்க சொல்லுவாங்க, அப்பா அம்மா சொல்லுவாங்க, எல்லாரும் பேசுவாங்க, ஆனால் டாக்டர் நான் தான். என்னுடைய ஆத்மாவுக்கு நான் தான் எடுத்துக்கணும், அவங்க சொன்னது எனக்கு தான் ஆமாம் உண்மை தான் அப்படி நான் எடுத்துக்கலன்னா என் ஆத்மா அப்படியே வலுவிழந்து செத்து போயிடும். அதனால தான் வேதம் சொல்லுது பாருங்கள், சாலமோனின் ஞான நூலில் சொல்லியிருக்கிறாங்களே, ஆற்றல் மிக்க ஆன்மாவை புகுத்தியவரும். அப்போ உள்ள என்னத்தையும் உள்ளே வச்சிருக்கிறார். அதான் நான் சொல்லுவேன், இந்த ஓமையில் ஆண்டவர் சொல்லுவார் இல்லைங்களா, ஒருத்தன் நிலத்தை உழுதுகிட்டு இருந்தான், அந்த நிலத்தில் அவன் புதையலை கண்டுபிடிச்சிட்டான். உடனே அந்த புதையலை என்ன செஞ்சான், மூடி வச்சுட்டு போய் தனக்கு இருக்கிற எல்லாத்தையும் விற்று அந்த நிலத்தை வாங்கிக்கிட்டான். இதுதான் நிலம், உள்ளே இருக்கிற ஆத்மா புதையல், நீ எதை வேணாலும் விற்றுக்கோ, ஆனால் இந்த ஆத்மாவை காப்பாற்றிக்கோ. நம்ம என்ன செய்கிறோம், நிலத்தை வாங்கணும், வீட்டை வாங்கணும், புருஷனை வாங்கணும், பொண்டாட்டியை வாங்கணும். இப்போல்லாம் புருஷன் பொண்டாட்டியெல்லாம் வேலை கொடுத்து தான் வாங்குகிறாங்க, எல்லாம் லஞ்சம். அங்கிட்டு போனால் வேலைக்கு போனால் லஞ்சம், இங்கிட்டு போனால் உங்களுக்கு தெரியுமே வரதட்சணை, வரத்துக்கு தட்சணை. முன்னாடியெல்லாம் ஆம்பளைங்களுக்கு தட்சணை கொடுத்துட்டு இருந்தாங்க, அவங்க ஆம்பளைங்க டௌரி கொடுத்து பொம்பளைங்களை கட்டிக்கிட்டு இருந்தாங்க, அது ஒரு காலம். இப்போது பெண்கள் கொடுத்து கட்டிக்கிறாங்க. இது இதை வாங்குறவங்களுக்கு எப்படி மனசு வருதோ தெரியல, இது கடவுள் விரும்பலைங்க தயவுசெய்து. அப்போ பாருங்கள், இந்த ஆத்மாவுக்குள்ளே சபலப்பட்டு கிடக்கிறவங்கள்லாம் இப்படித்தான் செய்கிறாங்க. அப்போ பாருங்கள், அந்த உள்ளே ஆத்மாவை புகுத்தியவர் கடவுள், இந்த ஆத்மா ஒன்று உள்ளே இருக்குதுங்க, அந்த உள்ளே இருக்கிற அந்த ஆத்மாவை நம்ம என்ன செய்யணும், அதை உணரணும். முதல்ல எனக்குள்ளே ஒரு ஆத்மா இருக்குது, அந்த நிலமாகிய இந்த உடலை நம்ம பாதுகாத்துக்கிட்டே இருக்கிறோம், உள்ளே இருக்கிற ஆத்மா விட்டுடுறோம். எல்லாருக்கும் இருக்க வாலிப பிள்ளைகளை இன்றைக்கி பதைக்கிற ஒரு வேதனை நடந்து கொண்டு இருக்குதுன்னா, பிசாசு உங்கள் உடம்புக்கு நல்ல சுகத்தை கொடுக்குது, சுகத்தை கொடுத்து என்ன செய்யுது, நடுவில் இருக்கிற ஆத்மாவை எடுத்து தின்னுடுது. த டெவில் இஸ் ஈட்டிங் த சோல்ஸ். நான் ஆத்மாவை சாப்பிட்டுட்டு இருக்கு. அதெல்லாம் தொலைக்காட்சியில் அது போகுது, செல்ஃபோனில் போகுது. ஒரு அம்மா கேட்டுகிட்டு இருந்தேன், ஒரு டவுட்டு கேட்டாங்க. ஒரு காலத்தில் டிவியை வந்து சேட்டன் பாக்ஸ்னு சொன்னோம், பிசாசினுடைய பெட்டி அப்படி சொன்னோம். இப்போது அதில் தான் புதுசை பார்க்குறோம். இப்போது அந்த பிசாசு பெட்டிக்கு முன்னாடி நம்ம வணங்கலாமா அப்படின்னு கேட்டாங்க. கேட்குறாங்க, கண்டிப்பாக வணங்கலாம். ஏன் தெரியுமா, அது பிசாசு பொட்டியாக இருந்ததை நம்ம இப்போ ஆண்டவருக்கு உகந்த பொட்டியாக மாற்றிட்டோம். ப்ரைஸ் எல்லாம் நீங்கள் எப்படி உங்களுடைய தொலைக்காட்சியை பயன்படுத்துகிறீங்க அதை ஒட்டி தான் இருக்குது, அது பிசாசு பொட்டியா இல்லை உனக்கு ஆசீர்வாதத்தின் பொட்டியான்னு. டிவி இட் செல்ஃப் இஸ் நாட் அ டெவில் டிவைஸ். TV is a good device, but how do we use that? நீங்களும் நானும் அதை பிசாசின் பெட்டியாக மாற்றி வச்சுருந்தோம்னா, பிசாசு சீரியலாக பார்க்குறது, பாம்பு சீரியலாக பார்க்குறது, அடுத்தவன் வீட்டில் நடக்கிறத எட்டி பார்க்குற மாதிரி ப்ரோக்ராம் போடுறான். அவன் குளிக்கிறானா, அவன் உட்கார்ந்துருக்கிறானா, அவன் சொறிகிறானா, அங்கே சண்டை வருது. நான் சொரிஞ்சப்போ நீ பாத்தியா இல்லையா, இந்த கண்ணு வச்சுக்கிட்டு ஒரு ப்ரோக்ராம் போடுறாங்க. ஆண்டவருடைய கண்கள், அழகான கண்கள், பாட்டெல்லாம் பாடும்போது நம்ம விரும்பி பாடுறோம், அழகான கண்கள் என்னை கண்டதாலே முடிந்ததென்று நினைத்த நான் உயிர் வாழ்கின்றேன். நல்லா இருக்கு பாட்டு, உண்மையான பாட்டு. ஆண்டவருடைய கண்கள் அழகான கண்கள் தான். ஏன்னா அவரை டெய்லி மை விட்டுக்கிட்டு நல்லா மேக்கப்லாம் போட்டுக்கிட்டு உன்னை இப்படி இப்படி பார்த்துட்டே இருக்கிறாரா? இல்லை இல்லை, எந்த புள்ள என்னுடைய திட்டத்தின்படி வாழ்ந்துகிட்டுன்னு அவர் தேர்றாரு. எளியோருடைய வாழ்க்கையை, எளியோருடைய எளிய உள்ளத்தோரை ஆண்டவர் கண்ணோக்கி பார்க்கிறாரு. ஆண்டவரை தேடுகிற பிள்ளைகளை கண்ணோக்கி பார்க்கிறாரு. நீ எந்த மூலையில் எந்த வேதனையில் எந்த கஷ்டத்தில் கிடந்தாலும் ஆண்டவர் உன்னை பார்ப்பார். அதனால தான் அவருடைய கண்கள் அழகான கண்கள். அப்படி அவர் பார்க்கும்போது நீ வந்து இங்கே ஏதாவது பார்க்கக்கூடாது, அதை பார்த்துக்கிட்டு ரசிச்சுக்கிட்டு இருந்து அந்த பாட்டை பாடு நின்னா ஆண்டவர் ஏற்றுப்பாரா? இல்லைங்க. அதனால தான் நம்ம யோசிக்கணும். நம்முடைய கண், ஆண்டவருடைய கண்கள் உன் ஆத்மாவை பார்த்து கொண்டிருக்கிறது. எரேமியா 20:12 ஆண்டவர் சொல்கிறாரு, படைகளின் ஆண்டவரே நேர்மையாளரை சோதித்தறிபவரும் உள்ளுணர்வுகளையும் இதய சிந்தனைகளையும் அறிபவரும் நீரே. எரேமியாவில் முதல் வாசகத்தில் சொன்னமே, அப்பா அவர் அறிகிறவர் தான், அவர் தான், அவர் பார்க்குறது தான் உண்மை. நாம் அவரை பார்க்கணும். நம்மளால் பார்க்க முடியலனாலும் என்ன செய்யணும், நம்ம உட்காரணும். இட் இஸ் மஸ்ட், இட் இஸ் மஸ்ட். இப்போ வாத்தியார் கிளாஸ் ரூமுக்குள்ளே போகிறோம், நம்ம பிடிக்கலை, வாத்தியாரை பிடிக்கலை, பார்த்தா கோபமாக வரும், ஆனால் என்ன செய்வோம், எந்திரிச்சு நிற்போம், குட் மார்னிங் சார், இட்ஸ் அ ஆர்டர், இட்ஸ் அன் ஆர்டர். சாமியாரை பிடிக்காது, முன்னாடி வந்துடுவார் சாமியார், என்ன செய்யணும், வேறு வழி இல்லை, தோத்திரம் ஜாமி, உள்ளக்க குத்துணுண்டா உன்னை அப்படின்னு இருந்தாலும் நம்ம என்ன செய்வோம், தோத்திரம் ஜாமி அப்படி சொல்கிறோம், இட்ஸ் அன் ஆர்டர், அவ்வளோதான். அதனால தான் ஆண்டவர் சொல்கிறாரு, உனக்கு நீ வந்து அன்பால் செய்கிறது அடுத்த கட்டம் தான், ஆனால் முதல்ல கட்டளைக்கு மடி செய். அப்போ உள்ள ஒருத்தர் பார்த்துக்கிட்டு இருக்கிறாரு, உன்னுடைய ஆத்மா ஒன்று இருக்குதே, அதை காப்பாற்றுறதுக்கு யார் வருவா, வேறு யார் வர முடியாது, நீ தான். ஆண்டவரே என் ஆத்மாவே காப்பாற்றுங்க, ஆத்மா ஆத்மாவை அவர் காப்பாற்றவே மாட்டாருங்க, உனக்கு வழியை சொல்லி கொடுப்பாரு காப்பாற்றிக்கிறதுக்கு, நம்ம தான் காப்பாற்றிக்கணும். அதான் ஒரு இப்படி இந்த எரோனிமுஸ் நினைக்கிறேன், அவர் சொல்கிறாரு, உன்னைய கேட்காமல் படைத்த கடவுள் உன்னைய கேட்காமல் மீட்க முடியாதுங்கிறார். த காட் ஹூ கிரியேட்டட் வித்தவுட் யூ, நம்மளை கிரியேட் பண்ணும்போது நம்மளை கேட்கல, ஆல்பர்ட் ஆல்பர்ட் ஷே அலை கிரியேட் யூ, நோ, த காட் ஹூ கிரியேட்டட் யூ வித்தவுட் யூ கேன் நாட் சேவ் யூ வித்தவுட் யூ. அதனால தான் நம்ம இதெல்லாம் சொல்லிக் கொடுக்குறோம். மத்தேயு 11:10-28 நம்ம வாசித்தோம், ஆன்மாவை கொல்ல வல்லவர் ஒருவர் உண்டு, அவர் தான் ஆண்டவர். சாலமணி ஞானம் 1:11 சொல்லுது, பயனற்ற முணுமுணுப்பு பற்றி எச்சரிக்கையாக இருங்கள், பழிச்சொல் கூறாது உங்கள் நாவை அடக்குங்கள், ஏனெனில் மறைவாய் பேசிய எதுவும் விளைவின்றி போகாது, பொய் சொல்லும் வாய் ஆன்மாவை கொல்லும். பொய் சொல்லும் வாய், மனுஷன்கிட்ட பொய் சொன்னாலே ஆன்மா கொல்லப்படுதுன்னா ஆண்டவர்கிட்ட பொய் சொன்னோம்னா என்ன நடக்கும்? அதனால தான் நம்ம இந்த வார்த்தைகள் எல்லாம் பார்த்து வைக்கணும். வார்த்தை, எண்ணம் எல்லாமே ஆண்டவருக்கு முன்னாடி நம்ம மாற்ற முயற்சிக்கணும். நான் இப்படி தான் இருக்கேன்னா ஒர்க் அகெயின்ஸ்ட் தட், அதுதான் நம்ம சொல்கிறோம். அதுக்கு தான் எதிரிடையான பாவங்களுக்கு எதிரிடையான புண்ணியங்கள்னு சொல்லி கொடுக்கப்படுகிறது. பாவங்கள் இருக்குங்க, பாவத்துக்கு எதிரிடையான புண்ணியங்கள். அப்போ என்ன செய்யணும், எதிர்த்து நம்ம பயணிக்கணும். அந்த வழியில் நம்ம இழுத்துக்கிட்டு பிசாசு போகிறான்னா நம்ம நோ, ஐ வில் ஃபைட் அகெயின்ஸ்ட் மை பாடி, ஃபைட் அகெயின்ஸ்ட். ஒரு சில இச்சைகளுக்குரிய பாவங்கள் நம்ம செய்துகிட்டே இருப்போம், இதெல்லாம் வந்து இன்ஸ்டிங்க்டாக மாறி போயிருக்கும். டாக்டர்ஸ் சொல்லுவாங்க, தட்ஸ் ஓகே, அவங்க உளவியல் ரீதியாக உலக ரீதியாக சொல்லுவாங்க, இஸ் இட் நோ ப்ராப்ளம், தட்ஸ் இட்ஸ் டேக் இட் ஈஸி அப்படின்வாங்க. காட்ஸ் கடவுளுடைய பார்வையில் நோ டேக் இட் ஈஸி, எவ்ரிதிங் இஸ் டியூன்ட் வித் யுவர் சோல், ஆத்மாவோடு அது இணைந்து கிடக்கிற அற்புதங்கள். அதனால தான் நீங்கள் பாவத்தை வந்து தனியாக செஞ்சுட்டு கோயிலில் போய் ஆத்ம அபிஷேகத்தை தனியாக வச்செல்லாம் வாழ முடியாது. கிறிஸ்தவத்தில் கிடையாதுங்க, வேறு தெய்வத்தில் இருந்தால் ஓடி போயிடுங்க. அங்கே ஆண்டவர்கிட்ட இருக்கணுமா, வி ஹாவ் டு ஸ்டாண்ட் அப்ரைட். கீழே விழுந்துட்டோமா பரவாயில்ல, எழுந்திருச்சு திருப்பி வா, திருப்பி போராடு, அதுதான் ஆண்டவர் சொல்கிறார். ஜெய் தோத்துட்டியா பரவாயில்ல, ஆண்டவர் உணர்த்திட்டார்ல, மனசு வலிக்குதா, எந்திரிச்சு வா, ஸ்டாண்ட் எகெயின், ஆண்டவருடைய வழியில் நில்லுங்க. ஆண்டவர் அதை தான் விரும்புகிறார். பாருங்கள் சாலமணி ஞானம் 14:26 சொல்லுது, நல்லவை பற்றிய குழப்பம், செய் நன்றி மறத்தல், ஆன்மாக்களை கரைப்படுத்துதல். வார்த்தையை பார்த்தீங்களா, இதெல்லாம் இல்லைன்னு நீ சொல்லிகிட்டு இருந்தால் நம்மளை நாம் ஏமாற்றிக்க வேண்டியதுதான். ஆன்மாவா, ஆன்மானா என்ன, ஆன்மா ஒரு அம்மா ஒரு ஃபாரினில் இருக்கிறாங்க, அவங்க மெசேஜ் போட்டிருந்தாங்க, அவங்க சொல்கிறாங்க என் கூட வேலை செய்கிற அம்மாவுக்கு வந்து, நீ என்ன எப்போ பார்த்தாலும் கடவுள் 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 செய்கிறார், கடவுள் ஜபிக்கிற, கடவுள் கேட்குறாருன்னு சொல்லிக்கிட்டே இருக்கிற, கடவுள் என்ன வந்து நமக்கு என்ன எல்லாம் அள்ளி கொடுத்துட்டாரா அப்படின்லாம் எஸ் தட் இஸ் ஆல்வேஸ் நமக்குள்ளே அந்த போராட்டம் இருந்துகிட்டே தான் இருக்குது, நன்மைக்கும் தீமைக்குமான போராட்டம் இருந்துகிட்டே தான் இருக்குது. நல்லது செய்ய முற்படுகிறோம், அதனால் வரக்கூடிய விளைவுகளை சந்திக்கிறோம். இப்போ மனசு சொல்லுது, ஏன் இந்த போராட்டம், எனக்கு நிறைய தடவை வந்திருக்கு, ஒரு கிராமத்தில் இருக்கிற போது அவங்க அசிங்கமாக பேசுவாங்க, அசிங்கமாக சொல்லுவாங்க, பேசக்கூடாத விதமாக பேசுவாங்க. குருவானவரை வச்சு பேசினாங்க. அப்போ மனசு உடனே பாரப்பட்டு இனிமேல் ஒன்றும் செய்யக்கூடாது, இந்த கல்லை தூக்கி அங்கிட்டு போட மாட்டேன், நான் இனிமேல் நான் உண்டு, என் வேலை உண்டு, 10 நிமிஷம் பூச வச்சுட்டு நான் வேலையை பார்ப்பேன். அப்போ ஆண்டவர் தலையில் தட்டுறாடே, அவன் பைபிளில் பார்க்குறீல்ல, மோசை கல்லால் எரிஞ்சு எரிய பார்த்தாங்களே, அவ்வளோ தீமையிலிருந்து கூட்டிகிட்டு வந்த மோசையவை கல்லால் எரிய பார்த்தாங்க. வணங்கா காலத்துள்ள மக்கள் வாசி இல்லை. அப்புறம் அவன் அங்கே இருக்கிறான் வேற, இவன் வேறையா, எல்லாம் ஒன்று தாண்டா, அந்த ஜெனரேஷன் அப்படியே தாண்டா வருது. நீ அப்படியே அதுக்காக நீ மோசை மாதிரி நிற்கணுமா? நீ வந்து இந்த மக்களை விட்டுட்டு ஓடி போயிடுவியா? நீ விட்டுட்டு போனீன்னா யாரோட ஆண்டவர் பேசுவார். உடனே மனசை பார்த்துக்கிட்டு ஆண்டவர் ரைட், ஐ வில் ஸ்டாண்ட் ஃபார் யூ. எஸ், கூட இருக்கிறவங்க பேசுவாங்க, குருக்கள் நண்பர்கள் பேசுவாங்க. நான் வெளிநாடுகளுக்கு இப்படி போகிற போது அங்கே போய் படுற கஷ்டம் நமக்கு தான் தெரியும், என்ன கஷ்டம் சொல்ல முடியாது, டிவியிலலாம் சொல்ல முடியாது, அவ்வளோ கஷ்டம்லாம் படும். சில இடத்துலலாம் படுக்க முடியாது, ஒரே ஸ்மெல்லாக இருக்கும் இடம், அவங்க கொடுக்குற அந்த ரூமோ ஏதோ ஸ்மெல் அடிக்கும் அங்கே. ஒரே நம்ம ரூமில் எல்லாம் வசதியாக வாழ்ந்துட்டு அங்கே போய் அந்த ரூம், ஒரு சில இடத்துலலாம் நான் என்ன செஞ்சுக்கேன், பாடி ஸ்ப்ரே கர்ச்சிப்பில் அடித்து மூஞ்சில் கட்டிக்கிட்டுலாம் தூங்கியிருந்திருக்கேன். எதுக்கு இதெல்லாம்? இதெல்லாம் நான் உங்களுக்கு இப்படியெல்லாம் பாடுகள் பட்டிருக்கிறேன்னு சொல்லி பெருமை அடையிறதுக்கு இல்லை. ஆண்டவர் கொடுக்குற வேலையை செய்யும் போது கஷ்டங்கள் உண்டு, நம்ம ஓடணும். அந்த ஆத்மாவை காப்பாற்றுற பொறுப்பு என்கிட்ட கொடுத்துக்காரு, நான் ஓடுறேன். அப்போ சுற்றி இருக்கிற சூழலெல்லாம் சரியாக இருக்கும்னு சொல்ல முடியாது 100%. அப்போ நம்ம வாழ்கிற வாழ்க்கையிலையும் எவ்ரி திங் வில் பி பர்ஃபெக்ட்னா அப்புறம் என்னத்துக்கு உனக்கு போராட்டங்கிற வார்த்தை? இல்லையே இல்லைன்னா ஆண்டவர் உனக்கு தேவையே இல்லையே. ஆண்டவர் படைச்சி விட்டுட்டு அவர் எல்லாத்தையும் நிம்மதியாக வாழ்ந்து, நிம்மதின்றார் என்ன எல்லாரும் கேட்குறோம், நிம்மதி நிம்மதி நிம்மதி, நல்ல சாவு நல்ல சாவு அப்படின்னு இது ஒரு வார்த்தை அடிக்கடி கேட்குறேன், நல்ல சாவு. ஒருத்தர் வந்து சொன்னார், ஒரு அம்மா வந்து, எங்கள் அப்பா நல்ல சாவு செத்தார் பாதர், எனக்கு ஒரு ஆசை அந்த நல்ல சாவுனா எப்படின்னு தெரிஞ்சுக்கணும்ல. அப்போ தான் கற்றுக்கிற காலங்கள். கேட்டேன், இந்த நல்ல சாவு எப்படிமா சொல்கிறீங்க? இல்லை ஃபாதர், எப்போதும் ராத்திரி 12 மணிக்கு தண்ணி கேட்பார் ஃபாதர், நான் எந்திரிச்சு தண்ணி கொடுப்பேன், அன்றைக்கி கொஞ்சம் தூங்கிட்டேன் ஃபாதர், ஆனால் கொஞ்சம் டயர்டாக இருந்து தூங்கி, அடுத்த நாள் காலையில் பார்த்தா அப்பா இறந்துருந்தார், தூங்கிக்கிட்டு இருக்கப்போ இறந்துட்டார். நல்ல சாவு. அவர் அந்த ஒரு முரடு தண்ணிக்கு என்ன பாடுபட்டிருப்பான் அந்த மனுஷன், நீ பார்க்கலை. இன்னொருத்தர் வந்தார், நல்ல சாவு எங்கள் தாத்தா நல்ல சாவு ஃபாதர். எப்படிங்க நல்ல சாவு? அவர் கருவாட்டு குழம்புனா ரொம்ப விரும்பி சாப்பிடுவார். கேட்டார், மகனே ரொம்ப நாள் ஆச்சுதான் அந்த கருவாட்டு குழம்பு வச்சு கொடுறா அப்படின்னு. நான் போய் நெத்திலி கருவாடு வாங்கிட்டு வந்து கருவாட்டு குழம்பு வச்சு கொடுத்தேன் பாதர், எப்போதும் இம்புட்டு தான் பாதர் திம்பார், நான் தான் அன்னைக்கு இன்னும் ஒரு கை போட்டுக்க தாத்தான்னு இந்த தம்பிட்டு வச்சேன். எல்லாம் முடிச்சுட்டு ஈசி சேரில் போய் உட்காந்து சுருட்டு குடிப்பாரான். 2 தடவை அப்படி இப்படி ஆடிக்கிட்டே இருந்தாராம் பாருங்க. தாத்தா நல்லா தான் இருக்கிறாரு, சுருட்டு குடிச்சிக்கிட்டு இருக்கிறாரேன்னு பார்த்தேன். 4 தடவை ஆடிக்கிட்டே இருந்தாருங்க. அப்புறம் அப்படியே அப்படியே நின்றுட்டார் தாத்தா. போய் தாத்தாவை பார்த்தா புகையும் வரலை உசுரும் இல்லை. நல்ல சாவு, கருவாட்டு குழம்பு சாப்பிட்டுட்டு சுருட்டு குடிச்சிட்டு செத்துட்டார் தேவப்பிள்ளையில். இதுதான் நம்ம இதுதான் நிம்மதின்னு நினைக்கிறோமோ. திருத்தூதர்களை பார்த்தா தலையை வெட்டி கொண்டு போட்டாங்க, நெருப்பில் போட்டு கொண்டு போட்டாங்க, உடம்பை தீயில் சுட்டு எரித்தாங்க, இதில் கல்லில் போட்டு புரட்டி எடுத்தாங்க இவங்களுடைய சாவெல்லாம். அதனால் அந்த உடலை கொள்ள உடலுடைய சாவினுடைய அளவீடை வச்சு நம்ம பார்க்கக்கூடாது நல்ல சாவுன்னு. திடீர்னு செத்து போயிடுறாங்க உடனே நல்ல சா, இல்லை இல்லை இல்லை. ஆத்துமாவினுடைய அந்த நிலை எப்படி இருந்தது? இந்த ஆத்துமாவை குறித்த கவலை இன்றைக்கி வாலிப பிள்ளைகள் நீங்கள் கண்டிப்பாக பெற்றுக்கொள்ளணும். உங்கள்கிட்ட ஒரு ஆத்மா இருக்குதுன்னு டெய்லி காலையில் எந்திரிச்சோன்னு சொல்லணும். கண்ணாடிக்கு முன்னாடி போய் நீங்கள் முதல்ல பார்ப்பீங்க இல்லையா, தூங்கி எந்திரிச்சோன்னே பிள்ளைங்க உடனே முடியெல்லாம் நம்ம சரி பண்ணுவோம் இல்லையா. காலையில் எந்திரிச்சோன்னே அப்படியே வெளியில் போனீங்கன்னா பக்கத்தில் இருக்க பார்த்து பாய்ந்துருவாங்க, முடியெல்லாம் பறிச்சு நினைக்கும். அதனால் முடியெல்லாம் ஒதுங்க வைக்கும் போது நீ உடனே ஆத்மாவையும் ஒதுங்க வைக்கணும், மனசுக்கு சொல்லணும், ஆத்மா உன்னை நான் இன்றைக்கி பத்திரமாக பார்த்துப்பேன் சொல்லணும். தேவ பிள்ளைகளே, ஆண்டவருடைய வார்த்தை சாலமணி ஞான நூல் 15:8 சொல்லுது, வீணில் உழைத்து அதே களிமண்ணால் பயனற்ற தெய்வம் ஒன்றை உருவாக்குகிறார்கள், ஆனால் அவர்களே சிறிது காலத்திற்கு முன் அதே மண்ணிலிருந்து உருவாக்கப்பட்டவர்கள், சிறிது காலத்திற்கு பின், நல்லா கவனிங்க, சிறிது காலத்திற்கு பின் தங்களுக்கு கடனாக கொடுக்கப்பட்ட, நல்ல வார்த்தை, கடனாக கொடுக்கப்பட்ட ஆன்மாக்களை திருப்பி கொடுக்க வேண்டிய பொழுது. யார்கிட்ட கொடுக்கணும்? ஆண்டவர்கிட்ட திருப்பி கொடுக்கணும். எக்ஸாம் பேப்பரை எழுதி கொண்டு போய் கொடுக்கணும். எக்ஸாம் பேப்பர் கொடுக்கலன்னா என்ன நடக்கும்? நிறைய பேய் பிசாசுன்னு சொல்கிறோம் பார்த்தீங்களா, பேய் பேய்ங்கிறது தூயாவுக்கு எதிராக செயல்படுற பிசாசு சாத்தான் வேறு, ஆனால் அந்த தீய ஆவின்னு சொல்லி சுற்றிக்கிட்டு இருக்கோம், யாருக்கிட்டையாவது ஒளிஞ்சிக்கும். அது யார்? நம்மளை மாதிரி வாழ்ந்தவங்களுடைய ஆத்மா. அது என்ன செய்ய மாட்டேங்குது? எக்ஸாம் எழுதிட்டு பேப்பரை ஆண்டவர்கிட்ட கொடுக்க விரும்பலை. ஆண்டவர்கிட்ட கொடுக்கலன்னா அங்கே என்ட்ரி கிடையாது. அதனால் அது என்ன செய்யும்? பூமியில் சுற்றிக்கிட்டு இருக்கும். ஆத்மா தான் அந்த பேப்பர். நீ ஏன் ஆத்மாவை ஆண்டவர்கிட்ட ஒப்படைக்கலன்னா அந்த ஆத்மா ஆண்டவர்கிட்ட போக முடியாது. அதான் இப்போ சொல்லப்பட்டிருக்குது பார்த்தீங்களா, கடனாக கொடுக்கப்பட்ட ஆன்மாக்களை திருப்பி கொடுக்க வேண்டிய பொழுது அவர்கள் எந்த மண்ணிலிருந்து எடுக்கப்பட்டிருந்தார்களோ அந்த மண்ணுக்கே திரும்பி போகிறார்கள். ஆண்டவருடைய வார்த்தை. அதனால தான் இரண்டாவது வாசகத்தில் நம்ம வாசிக்கிறோம், அந்த இயேசு சாமி என்ன செய்ய வந்தாருன்னா, குற்றத்தின் தன்மை வேறு, அருட்கொடையின் தன்மை வேறு. ஒருவர் செய்த குற்றத்தால் பலரும் இறந்தனர். ஆனால் கடவுளின் அருளும் இயேசு கிறிஸ்து என்னும் ஒரே மனிதரின் வழியாய் வரும் அருள் கொடையும் பலருக்கு மிகுதியாக கிடைத்தது. அந்த மிகுதியாய் நமக்கு கிடைக்கணும்னா நம்ம இயேசுவை பார்த்துக்கிட்டே இருக்கக்கூடாது, அவர் சொன்னது போல் செயல்பட ஆரம்பிக்கணும், அவர் பின்னாடி ஓடணும். என் மந்தைகள் என் சத்தத்தை கேட்டு என்னை பின்தொடர்கின்றனன்னு சொன்னார். அந்த பின்தொடர்றதுனா என்ன? மந்தைகள் சத்தத்தை கேட்டுட்டு அப்படியே உட்கார்ந்துருக்குன்னு சொன்னாரா? இல்லையே. பின்தொடர்றதுனா என்ன? அவர் பின்னாடி போகணும். வி ஹாட் டு வாக் இந்த வே ஆஃப் த கிராஸ். ஆண்டவருடைய வார்த்தை. ஒன்று பேதுரு 2:25 பவுல பேதுரு அடிகளார் சொல்கிறாரு, நீங்கள் வழிதவறி அலையும் ஆடுகளைப் போல இருந்தீர்கள், ஆனால் இப்பொழுது உங்கள் ஆன்மாக்களின் ஆயரும் கண்காணிப்பாளருமாயிருப்பவரிடம் திரும்பி வந்திருக்கிறீர்கள். என் அன்பு பிள்ளைகளே, ஆண்டவர் இதைத்தான் நம்மகிட்ட கேட்குறார். ஆன்மாக்களின் ஆயர் இயேசு கிறிஸ்து. பாருங்கள், ஒரே ஒரு விஷயத்தை சொல்லி முடிச்சிருவோம். இந்த உலக வரைபடத்தை நீட்டமாக வச்சுருப்பாங்க. இந்த ஸ்கூல்லலாம் பார்த்தீங்கன்னா இருக்கும் உலக வரைபடத்தை ஃப்ரேம் போட்டு. ஆனால் உலகம் உருண்டையாக இருக்குது, அதை இப்படி நீட்னா எப்படி இருக்கும்? அப்படி தான் வச்சுருப்பாங்க. அதில் போய் நீங்கள் தேடி பாருங்களேன், இஸ்ரவேல் தேசம் சென்டரில் இருக்கும். நான் கூட யோசிச்சுட்டு இருந்தேன், இந்த சென்டரில் ஏன் இயேசு ஏன் இஸ்ரவேல் தேசத்தில் போய் பிறந்தார், ஏன் இந்தியாவில் பிறந்திருக்கக்கூடாது? ஒன்று, அது ஒரு சிறிய ஒரு ஊர், ஒரு நாடு. அதை ஓடி வந்த பிள்ளைகளுக்கு கடவுள் கொடுத்த வாக்களிக்கப்பட்ட அந்த நாடு. ஏன் அந்த இடத்த கொண்டு போய் இயேசு கடவுள் கொண்டு போய் வைக்கணும்? கீழே பாபிலோன் இருந்துச்சு, எகிப்து இருந்துச்சு, மேலே பாபிலோன் இருந்துச்சு, இந்த ஓரத்தில் சிரியா இருந்துச்சு. ஏன் பெரிய பெரிய நாடுகளில் கொண்டு போய் அவர் எங்கேயாவது இடம் கொடுத்துருக்கலாமே? ஏன் அந்த ஓரமாக அந்த ஒற்றினோண்ட இடத்த கொடுத்தாரு? அதுவும் மையத்தில் இருக்குது. இயேசு அங்கே தான் பிறக்கணும். இயேசு அங்கே பிறக்கணும்னா உலகத்தினுடைய மையமாக இருக்கிற அந்த இடத்துல அவரை வச்சா தான் அந்த மையத்திலிருந்து தான் உலகின் கடை எல்லை வரை. அதனால தான் இயேசு சாமி சொன்னார், உலகின் கடை எல்லை வரை இந்த நற்செய்தியை அறிவிங்க அப்படின்னார். இப்போ ஒரு குளம் இருக்குது, அந்த இடத்துல போய் ஒரு கல் தூக்கி போட்டிங்கன்னா நீ போடுற அந்த கல் உழுவுற இடம் தான் எஃபெக்ட் நடக்கிற இடம், அந்த அதிர்வு நடக்கும் அந்த இடத்துல. உடனே அந்த அலை எப்படி போகும் தெரியுங்களா? அப்படியே ஜல 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 ஜலன்னு பார்த்தீங்கன்னா ஒரு வட்டமாகி அந்த அலை வந்து அப்படியே அந்த எல்லையினுடைய நிறைவு வரைக்கும் போய் முடியும். தடை இருந்தால் அதோடு முடிஞ்சுக்கும். அந்த ஓரத்தில் தடை இல்லாத பகுதியெல்லாம் போகும். அங்கே ஏதாவது தடை இருந்துச்சுன்னா அந்த தடையோடு மட்டும் அந்த வைப்ரேஷன் அதோடு நின்றுடும். இன்றைக்கி கேள்வி என்னன்னா இதுதான், இயேசு சாமி மையத்தில் போட்டுட்டார் வல்லமையாக, அவர் தன்னுடைய வல்லமையை வச்சுட்டார் கடவுள் இயேசுங்கிற வல்லமையை. இன்றைக்கி அது உலகின் கடையெல்லை வரைக்கும் போகணும். அதை பாஸ் பண்ணி நம்மகிட்ட கொடுத்தாங்க, நம்முடைய மூதாதையர்கள் வந்து கொடுத்துட்டாங்க. இப்போ நம்மெல்லாம் அந்த ஓட்டத்தில் ஓடிக்கிட்டு இருக்கிறோம், ரிலே ரேஸில். கட்டை என்னக்கிட்ட வந்துருச்சு, நான் ஓடிக்கிட்டு இருக்கிறேன். என்னால் ஓட முடிஞ்ச வரைக்கும் ஓடிட்டு, முடியாத போது நான் அடுத்தவங்கிட்ட கொடுத்துட்டு நான் போய் சேர்ந்துருவேன். நீங்களும் அந்த ஓட்டத்தை ஓடுறீங்களான்னு செக் பண்ணி பார்க்கணும். இது ஆன்மாவுக்கான ஓட்டம், உலகத்திற்கான ஓட்டம்னு நான் சொல்லலை. அப்போ நீ ஆன்மாவின் ஓட்டம் ஓடுறீன்னா, ஏதோ இந்த ஆண்டவர் கொடுத்த வல்லமையை நீ தேக்கிற பிள்ளையாக இருந்தீன்னா உன் குடும்பத்தில் நீ தேங்கி கிடந்துடும், அப்படியே தேங்கிடும், பிள்ளைங்கக்கிட்டேருந்து அது பாஸ் ஆகாது. அப்போது நம்ம என்ன செய்யணும்? அதை ஓடுறதுக்கு வைக்கணும். அதுக்குத்தான் ஆன்மாக்களின் ஆயர்கிட்ட ஓடி வா அப்படின்னு நம்ம கூப்பிட்றோம். என் வாலிப பிள்ளைகள், உங்ககிட்ட அந்த கேம் முடிஞ்சிச்சுன்னா கேடு நம்ம தலையில் வரப்போதுன்னு அர்த்தம். ஏன்னா ஆண்டவர் சொன்ன கட்டளையை நம்ம மீறுறோம். உலகின் கடைகளை வரைக்கும் போகணும், நம்மளோட நிப்பாட்டிட்டோம். நீ என்ன வேணாலும் செய்துக்கலாம், நம்ம என்ன வேணாலும் செய்யலாம். கல்யாணம் பண்ணுறதா இருக்கட்டும், குடும்பம் நடத்துகிறதா இருக்கட்டும், இல்லை வேறு தெய்வத்தை நாடி போகிறதா இருக்கட்டும், எல்லாம் போய்க்கோ. யூ ஆர் ஃப்ரீ டு டூ எவ்ரி திங். ஆனால் இதுக்கு பதில் சொல்லி ஆகணும். இயேசுவினுடைய அந்த மையம் உன்கிட்ட வந்தபோது நீ என்ன செய்தாய்? எப்படி அந்த வல்லமையை நீ உங்கள்கிட்ட கடத்தி கொடுத்த? அதை நீ ஆண்டவருக்கு உகந்த காரியமாக கொடுத்தீங்கன்னா ஆண்டவர் விடுதலை கொடுப்பார். இதோ இந்த நேரத்தில் சிந்திப்போம். ஆத்மாக்களின் ஆயர் நம் இயேசு இந்த பலிபீடத்தில் நமக்காக வரப்போகிறார். அவர் விடுதலை கொடுப்பார். அவரிடத்துல நம்ம ஜெபிக்கணும், அவர் சொல்லும்படி நடக்கணும். சிந்திப்போம், செயல்படுவோம். ஆமென்.
ஆண்டவருடைய பிள்ளைகள், நம் அனைவரும் ஆண்டவர் மீது நம்பிக்கையை வெளிப்படுத்தும் விதமாக நம்பிக்கை அறிக்கையை நாம் இணைந்து